நமஸ்காரம். ஒரு முறை பராசர பட்டரும் அவருடைய சிஷ்யர் நஞ்சியரும் ஸ்ரீரங்கத்துக்கு வெளியே பிரயாணம் சென்றனர். அப்போது ஓரிடத்தில் தங்க நேர்ந்தது. அங்கு ஒரு வேடன் காலையில் ஒரு முயலை பிடித்து, அந்த முயலனுடைய தாய் தீனமாக வேடனை பார்க்க சரி என்று அதன் பேர் இறக்கப்பட்டு முயலை விட்டுவிட்டான். அந்த வேடனை மாலையில் பட்டர் சந்தித்தார். இன்று பகலில் என்ன நடந்ததுன்னு அவர் கேட்க, முயலை பிடித்தேன், இறக்கப்பட்டு விட்டுவிட்டேன் என்று வேடன் கூறினார். பட்டர் வியப்புற்றார். வேடனுக்கோ முயலுக்கோ சரணாகதி, இறைஞ்சுதல், சரணாகதனை காப்பாற்றுதல் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் நிஜத்தில் ஒரு சரணாகதி அரங்கேறிவிட்டது. அதனால் சரணாகதி செய்வதோ அதனால் காப்பாற்றப்படுவதற்கோ புத்தகங்கள் தேவையில்லை. நேர் அனுபவம் இருக்கிறதே, அந்த நிலை ஏற்படுமானால் யாருமே அதை செய்வார்கள், பயன்பெறுவார்களே என்பது புரிந்துதான் அவர் வியப்புற்றார். அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப பிராக்டிக்கல் சரணாகதிங்கிறது. ஆனா அப்படி நிறைய பேர் வருவார்களா? நஞ்சியர் பட்டரிடத்தில் கேட்கிறார், எதெதுக்கோ நிறைய பேர் வராப்பல இருக்கே, ஆனா இந்த சரணாகதிக்கு அதை புரிந்து கொண்டு எத்தனை பேர் வருகிறார்கள், எத்தனை பேர் பயன்பெறுகிறார்கள் தெரியலையே என்றார். இதே விஷயத்தை நஞ்சியரிடத்திலும் அவருடைய சீடர் கேட்க, ஒரு காலத்தில் நஞ்சியரும் பதில் கூறினார், எல்லாத்துக்கும் கூட்டமா வருவான்னு சொல்ல முடியாது. இப்ப சில கடைகளில் பார்த்தா ஒவ்வொன்று கூட்டம் இருக்கு, வேற சில கடைகளிலே கூட்டம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஆனா ரெண்டு நடந்துதான் இருக்கு. பள்ளிக்கூடத்திலே பார்த்தால் 4வது 5வதுலாம் 60 பிள்ளைகள் கூட இருக்கலாம். ஒரு 10th+2 வந்தா 30-35 பேர் இருக்கா. பிஹெச்டிக்கு போனா 4-5 பேர் தான் இருக்கார்கள். அதனால ஒண்ணு உயர்ந்தது ஒண்ணு தாழ்ந்ததுங்கிறத எத்தனை பேர் இருக்காங்கிறத மட்டும் வச்சு சொல்லிட முடியாது. இது ஒரு சிறந்த கருத்து. ஆனால் இது இப்ப எதுக்காக சொன்னேன் தெரியுமோ? ஒருத்தர் என்னிடத்துல கேட்டார், உங்களுடைய பேஸ்புக்கில் எத்தனை பேர் இருக்கார்கள்? 31,000 பேர் இருக்கிறார்கள் என்று நான் பதில் சொன்னேன். அவருடனே, என்னது நல்ல விஷயங்களை சொல்ற இடத்துல 3,30,000 பேர் இருக்க வேண்டாமோ? எதற்கோ 30,00,000 பேர் இருக்கிறார்களே என்று நொந்து கொண்டு பேசினார். நான் சொன்னேன், இதுல நொந்து போறதுக்கு ஒண்ணுமில்லை, யாரோ ஒரு சிலருக்கு தான் அது பார்க்கணும்னு தோணிருக்கு. இப்ப வேற சில இடத்துல எல்லாம் பார்த்தா மில்லியன்ஸ்ல பார்த்திருக்கா எல்லாரும், ஒண்ணுத்துக்கும் உபயோகம் இல்லாத கூட பார்ப்பார்கள். அதே மாதிரி உங்க ட்விட்டர்ல எத்தனை பேர் இருக்கான்னு, 4,000 பேர் இருக்கா. ஓ, அதுல ஒரு 4,00,000 பேரான்னு இருக்க வேண்டாமோ? இல்லை. அதனால என்ன இட போறது இப்போ? அதே போல பார்த்தீங்கன்னா இப்ப எத்தனை பேர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கார்கள்? 27,000 பேர். ஏன் தமிழகத்தில் மொத்தம் 7 கோடி பேர் இருக்காளே, ஒரு 7,00,000 பேரான பண்ணக்கூடாதா? அவள் எல்லாரும் தமிழ் தெரிஞ்சவர்கள் தானே என்றார். தெரியாது, 26,000-27,000 பேர் தான் உள்ளோம். சரி, அதுலயும் நித்தியப்படி எத்தனை பேர் கேட்பார்கள்? ஒரு 3,000-4,000 பேர் கேட்பார்கள். மற்ற பேர் அப்படி வாரத்துக்கு ஒரு தரமோ முடிஞ்சப்பவோ கேட்கலாம். அவர் பதில் கேட்டார், அவர்கள் எத்தனை பேர் ரெஸ்பான்சிவா இருப்பா? சரின்னு ஒரு சர்வே ஒன்று அனுப்பி பார்த்தோம். நிஜமா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது, அதனால சர்வே அனுப்பிச்சோம். யாராருக்கு ஆராதனை பண்ண தெரியும், அது கைட் பண்ணணுமா, திருப்பாவை தெரியுமா, கீதா கிளாஸஸ் எடுக்கலாமா, ஒரு 4-5 கேள்வி போட்டிருந்தோம். நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அதுக்கு அந்த 26,000 பேர்ல கரெக்டா 10% ரெஸ்பான்ஸ் வந்தது. உலகளாவிய அளவில் என்ன சர்வே எடுத்தாலும் 10% தான் வரும், அதனால நமக்கும் 10% தான் வந்தது. இப்ப மேற்கொண்டு என்ன செய்யலாம்? அந்த 90% இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிடலாமா? 10% மட்டும் வச்சுக்கலாமா? ஓ, அப்ப இந்த 2,700 பேர் தான் நமக்கு உடனே கேட்கிறா போல் இருக்கு, அவர்களுக்கு மட்டும் நடத்திக்கலாம் சொல்லலாம். ஆனா அது அப்படியே உண்மையா இருக்குமா தெரியாது. ஏன்னால் இது கையில் இருக்கோ இல்லையோ. இப்ப உங்களுக்கு பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ ஸ்கூல்ல உடனே வர சொல்றாருன்னா போய்தான் ஆகணும், இல்லைன்னா கஷ்டம். பசிக்கிறதுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா கஷ்டம். உடம்பு சரியில்லைன்னால் வைத்தியர்கிட்ட போய்தான் ஆகணும், இல்லைன்னா கஷ்டம். இப்ப ஆத்ம ஞானம் வளரணும், வளரலன்னா என்ன ஆயிடுமோ, அதுக்காக உண்டானதை நம்ம உடனே கேட்கணும் அப்படின்னு ஒன்றும் நிர்பந்தம் எல்லாம் இல்லையே. அது எப்போ வேணா கேட்டுக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் கடைசி ப்ரையாரிட்டி தான் இல்லையா? உடம்ப ஜாகிரதையா பார்த்துக்கணும், மருத்துவர்கிட்ட போகணும், வேலைக்கு ஒழுங்கா போகணும், மாசமானா சம்பாதிச்சாகணும், பசிச்சா சாப்பிட்டு தான் ஆகணும், தூக்கம் வந்தா தூங்கித்தான் ஆகணும். அதை போல நமக்கு ஒண்ணு இப்போ ஆன்மீக புஸ்தகத்தை படிச்சுதான் ஆகணும், அது கொஞ்சம் சீக்கிரமா கேட்டுடணும், இந்த உபன்யாசத்தை கேட்கணும், என்ன நல்லது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்துடுமா? வந்திருக்கா தெரியாது. இது நான் இப்ப எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லல, இருக்கிற உண்மை என்னங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உடனே அந்த நபர் என்கிட்ட கேட்டார், எப்ப கேட்கிறவர்கள் எல்லாம் மெதுவா தான் கேட்கிறார்களோ, 10% தான் ரிப்ளை பண்றாளோ, அதுக்கு எதுக்கு நீர் இப்ப விடாம கிட்டத்தட்ட 750 நாளாக ஒரு நாள் கூட விடாம சொல்லி கொண்டிருக்கணுமா? வேண்டாமே, நீரும் வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லுமே, இது எதுக்கு நிர்பந்தம்? எத்தனையோ ஊருக்கு போக வேண்டியிருக்கு, எங்கெங்கயோ நிக்கிறோம், இருந்தாலும் விடாத ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கணுமா என்று கேட்டார். ஆமா, சொல்லிருந்துதான் ஆகணும், அது மாற்ற முடியாது. ஏன், உமக்கு என்ன நிர்பந்தம்னார். ஆமா, எனக்கு நிர்பந்தம் இருக்கு, என கேட்கிறவர்கள் எல்லாம் வேற வேலைக்கு போறா, குடும்ப பெண்கள் இருக்கலாம், வயசானவர்கள் இருக்கலாம், அவர்களுக்கு பிரையாரிட்டி வேறையா இருக்கலாம், ஆனா எனக்கு 25 வருஷமா உபன்யாசம் தான் பிரையாரிட்டி, 25 வருஷமா மக்களுக்கு இந்த விஷயத்தை சொல்றதுதான் பிரையாரிட்டி. அப்படி இருக்கிறச்சே எனக்கு வேற வேலை இல்லையோ இல்லையோ, அதனால திரும்ப திரும்ப நான் டெய்லி தான் சொல்லிட்டு இருப்பேன். கேட்கிறவர்களுக்கு வேற வேலை இருக்கும், அதனால அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் பண்ணலையா இருக்கும், எனக்கு இதுதானே வேலை, அதனால நான் விடாம தான் சொல்லிட்டு இருப்பேன். அதனால அவ ரெஸ்பாண்ட் பண்றாளா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, நாம பண்ணிடணும். அந்த நம்ம பண்ணணுங்கிறத எதிரும் பார்ப்பா, ஆனா தாங்கள் ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டா. இப்படி இருக்கேங்கிறதுக்காக நம்ம ஏதானும் வருத்தப்படணுமானால் அப்படி என் தகப்பனார் சொல்லுவார், படவே கூடாது, நம்மளுடைய கடமை சொல்லிக்கொண்டே இருப்பது. மேலும் சொல்லிருந்தா கேட்கறவா ரெஸ்பான்சிவா இருக்காளோ இல்லையோ, சொல்ல தூண்டிய பகவான் ரொம்ப ரெஸ்பான்சிவா இருப்பார். ஏனால் யார் விடாம ஒழுங்கா சொல்றானோ, அது சரியா சொல்றார், தப்பா சொல்றார், நன்னா சொல்றார், சுமாரா சொல்றார், அதை பத்தி எல்லாம் இல்ல, விடாம ஒன்ன பண்ணி கொண்டிருந்தால் அந்த திரும்ப திரும்ப செய்கிற அபியாசம் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை விடாம செஞ்சிட்டு இருக்கணும், நம்மால் ஆன வரைக்கும் செய்ய வேண்டும். அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் இப்ப நம்ம 750 நாள நெருங்கிட்டு இருக்கோம், அடிய நிறுத்தவே இல்லை. நடியில் ஏதோ இங்கேருந்து அங்க மாறுறது, இங்கேருந்து இங்க மாறுறதுங்கிறதுக்காக மட்டும் கேப் விட்டமே தவிர மற்றபடி வரிசையா நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஆனால் இப்ப யார் ரெஸ்பாண்ட் பண்றா? 10% தானே பண்ணிருக்கா. அப்ப மற்ற பேருக்கெல்லாம் விருப்பம் இருக்கா இல்லையா தெரியாது. விருப்பம் இருக்கலாம், விருப்பம் இல்லாமலும் போகலாம். ஆனா ஒன்னும் கொஞ்சம் ப்ரையாரிட்டியில இது ரொம்ப கீழே தான் இருக்கு, அது மட்டும் தெரியுது. மற்ற எது எதுவோ பண்றதுக்கு உடனே பண்ணணும்னு அறிஞ்சு வருதே தவிர இது என்ன ஏதோ எப்படியும் சொல்ல போறதுதான், இதனால ஒன்னும் எக்கனாமி மாற போறதா, என் வாழ்க்கை மாற போறதான்னு நினைச்சிருப்போம். ஆனா மாறினவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். கேட்டு எப்படியோ இருந்தோம், இப்ப நன்னா தெளிவடைஞ்சிட்டோம், சாந்தமா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னா கூட அது சந்தோஷமா தானே இருக்கும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.